الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة، فهل أنتم منتهون.
இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இறுதி தூதர் ஹாத்திமுன் நபியின் நம் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் கண்ணியமான சங்கையான மகத்தான ஒவ்வொரு சுன்னாக்களையும், வாழ்வில் அணுவணுவாக பின்தியர்ந்த உத்தம கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபா தாபிஈங்கள், கியாமத் பரியந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. அல்லாஹுவின் கட்டளை மறித்து அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் இறை இல்லத்தில் சமூகம் தந்திருக்கும் கண்ணியமான சங்கையான அன்பான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, படைத்தவன் வாழ்வில் இவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறானோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், படைத்தவன் வாழ்வில் இவற்றையெல்லாம் வேண்டாம் என்று ஹராமாக்கியிருக்கிறானோ தடை செய்திருக்கிறானோ அவ்வாறான அனைத்து காரியங்களையும் வாழ்வில் பிறந்ததில் இருந்து மரணிக்கின்ற வரைக்கும் முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று நமது நாட்டில் பொதுவாக எல்லா மஸ்ஜிதுகளிலும் இன்றைய நாள் பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு தான் போதை வத்துக்கு எதிராக, போதை வத்தை நமது நாட்டில் இல்லாமலாக்க வேண்டும் என்ற தலைப்பில் பொதுவாக பரவலாக எல்லா மஸ்ஜிதுகளிலும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த தலைப்பு பேசப்படும் என்பதை நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் நமது நாட்டில் இந்த வாரம் நமது நாட்டு ஜனாதிபதியால், அதாவது போதை வத்துக்கு எதிராக போதை வத்தை நமது நாட்டில் இல்லாமலாக்க வேண்டும் என்று சொல்லி பாடசாலைகளிலும் அதே போன்று பொது இடங்களிலும் இது சம்பந்தமாக கருத்தரங்குகளையும் இது சம்பந்தமாக விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தியிருப்பதை நாம் காண்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக நமது நாட்டை எடுத்துக்கொண்டால் நமது நாட்டில் காலத்துக்கு காலம் சில பாவங்கள் சர்வ சாதாரணமாக மக்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்துவதை நாம் காண்கிறோம். ஆனால் இந்த தலைமுறை நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தை எடுத்தால், வாலிபர்களாக இருக்கலாம், வாலிப பெண்களாக இருக்கலாம், சிறார்களாக இருக்கலாம், பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம், எவரையும் விட்டு வைக்காத ஒரு பாவம் தான் போதை வஸ்து. இன்றைக்கு நிறைய பேர் எடுத்தால் அநேக மாணவர்கள் இன்றைக்கு போதை வஸ்துக்கு அடிமையாக இருப்பதை காண்கிறோம். போதை வஸ்து என்று சொன்னால் வெறுமனே ட்ரக்ஸ் மாத்திரம் நான் இங்கு சொல்லல, அது சிகரெட்டாக இருக்கலாம், அது லிக்கராக இருக்கலாம், ஏனைய ஒரு மனிதனுக்கு போதையை உண்டாக்கக்கூடிய எந்த ஒரு வஸ்தாக இருந்தாலும் இஸ்லாம் சுத்தமாக சொல்கிறது அது ஹராம். அதை விற்பதும் ஹராம், அதை வாங்குவதும் ஹராம். ஒருவர் ஹோட்டல் செய்கிறார், ஹோட்டல் என்ன செய்கிறார் என்றால் ஹலாலாக யாவரும் செய்கிறார், ஆனா பக்கத்தில் கோலிப்பையும் வச்சு விற்கிறார் என்று சொன்னால் அவர் ஹராத்தையும் சேர்ந்து சம்பாதிக்கிறார். ஹராத்தையும் சேர்ந்து எடுத்து அவருடைய கஷியலில் போட்டுக் கொள்கிறார். அப்ப ஹராம் இஸ்லாம் எதையெல்லாம் ஒரு மனிதனுக்கு தீங்கை விளைவிக்கிறதோ, எதிர் மூலமாக ஒரு மனிதனுக்கு போதையை உண்டாக்குமோ அது ஹராம் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, 1970 காலப்பகுதிக்கு அப்பால், 1980 காலப்பகுதியில் நாம் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தால் அதற்கு முன்னால் எங்களோட நாட்டில் இந்த போதை வஸ்து என்பது மிக பெரும் அளவுல காணப்படாவிட்டாலும், 1980 பின்னால் எங்களோட நாட்டில் அநேகமான போதை வஸ்துக்கள், அதாவது மக்களுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்டது, மக்களுக்கு மத்தியில் பயன்படுத்தப்பட்டதை நாம் வரலாற்று மூலமாக பார்க்க முடிகிறது. ஆனால் ஆச்சரியம் என்னென்றா, எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விபரம், இன்று நமது நாட்டில் இருக்கக்கூடிய பாடசாலை 5ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிலிருந்து 7 படிக்கக்கூடிய மாணவர் வரைக்கும் எடுத்தால் 60% மாணவர்கள் ஏதோ ஒரு போதை வஸ்து பாவிக்கிறாங்க. அது ட்ரக்ஸ் ஆக இருக்கலாம், ஐஸாக இருக்கலாம், வேற எந்த பேரலாக இருக்கலாம், ஏதோ ஒரு போதை வஸ்து மாணவர்கள் 60% மாணவர்கள், அதிலும் குறிப்பாக கொழும்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக பாவனை செய்கிறார்கள் என்பதாக ஒரு புள்ளி விபரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நாட்டில் நாட்டு ஜனாதிபதி, அதாவது மதின் நிதாச ரட்டாக், அதாவது இந்த போதை வஸ்தை விட்டும் ஒழிப்பு ஒரு ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மிக பெரும் திட்டங்களை, மிக பெரும் முயற்சிகளை செய்தாலும், மனிதன் திருந்தாத வரைக்கும், மனிதன் இந்த பாவத்தை விட்டு விலகாத வரைக்கும் இந்த நாட்டில் இந்த போதை வஸ்தை ஒழிக்க முடியாது. காலத்துக்கு காலம் எடுத்தால் சுமார் 2015ஆம் ஆண்டு மாத்திரம் கிட்டத்தட்ட 82,000 பேர் இந்த போதை வஸ்து பாவனை செய்து, போதை வஸ்து விற்பனை செய்து, போதை வஸ்துகளை கையில் வைத்துக் கொண்டு நமது நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2016ஆம் ஆண்டை எடுத்தால் அதைவிட அதிகமாக கிட்டத்தட்ட 82,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்ற, அதாவது 2 வருடம், 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி, அதாவது வருடத்துடைய அரைவாசி பகுதியில் மாத்திரம் சுமார் 50,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று சென்ற வருடத்தை எடுத்தால், சென்ற வருடத்தில் 4 மாதத்துக்குள் மாத்திரம் கிட்டத்தட்ட 60,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக வேண்டி? போதை வஸ்து பாவனை செய்ததின் காரணமாக. அதில் எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விபரம் தான், கைது செய்யப்பட்டவர்களுடைய வயது எல்லை பார்த்தால் 17-16 தொடக்கம், கிட்டத்தட்ட 28-30 வயதுக்குட்பட்டவர்கள் தான். அநேகமான மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மையில் நடந்த ஒரு கருத்தரங்கில், போதை வஸ்துக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு கருத்தரங்கில், என்னை விட இது சம்பந்தமாக நிறைய தெளிவுகள் பெற்றவங்க இந்த இடத்தில் இருக்கிறீங்க. இந்த நாட்டில் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்ந்தாலும் பாவத்துடைய அடிப்படையில் எடுத்தால் நமது இஸ்லாமியர்கள் தான் முன்னிலையில் இருப்பதை காண்கிறோம். அதாவது இந்த நாட்டில் கைது செய்யப்பட்ட இந்த வருடத்தில், இந்த வருடத்துடைய ஆரம்பத்தில், சென்ற வருடத்துடைய இறுதியை எடுத்தால், அதாவது நவம்பர் தொடக்கம் இன்று வரைக்கும் கைது செய்யப்பட்ட பௌத்தர்களுடைய எண்ணிக்கை 400 பேர் தான். ஆனால் போதை வஸ்து விற்பனை செய்த மிக பெரும் குற்றத்தில் கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 600 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இதையெல்லாம் நான் ஏன் சொன்னேன் என்று சொன்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை எடுத்தால், ஒவ்வொரு வருடத்தை எடுத்தாலும் பாவத்துடைய வீதம், பாவம் செய்தவர்கள் நல்லவர்களாக மாறியிருக்கிறார்கள். ஆனால் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தை எடுத்தால் பாவம் செய்பவர்கள் அதிகரித்துக் கொண்டு போவதை காண்கிறோம். காலை தொடக்கம் மாலை வரை, மாலை தொடக்கம் காலை வரை, எல்லா நேரங்களிலும் குழந்தைகளை கண்காணிப்பது மிகவும் பயங்கரமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, என்ன காரணம்? குழந்தைகள், வாலிபர்கள், இன்று 18 தொடக்கம், 20-30 வயதுக்குள்ள உள்ளவர்கள் போதை வஸ்து, ட்ரக்ஸ் பாவிப்பதற்குரிய காரணம் என்ன? எல்லோரும் பாவிக்கிறாங்க அநேகமானவர்கள், இதற்குரிய காரணம் என்ன என்பதை நாம் இன்னும் சரியாக புரியவில்லை. எல்லோரும் எடுத்தால் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு சொன்னா, கெட்ட நண்பர்கள், மோசமான நண்பர்கள், மோசமான தீய கூட்டாளிமார்களோடு அவர் பழகுவதனால் தான் இந்த போதை வஸ்துக்கு அவர் அடிமையாக இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இது ஒரு காரணமாக இருந்தாலும் உண்மையான காரணம் என்னென்பத இஸ்லாத்துடைய அடிப்படையில், குர்ஆனுடைய வெளிச்சத்தில் பார்த்தால் உண்மையான காரணம் அது கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, பொதுவாக இந்த பூமியில 3 வகையான மனிதர்களை நாம் பார்க்கலாம். ஒரு வகையான மனிதர்கள் தன்னுடைய லைஃப் முழுமையாக பாவத்தில் கழிக்கக்கூடியவர்கள், அதாவது அடம் பிடித்து பாவத்தை விடாமல் பிடிவாதமாக செய்யக்கூடியவர்கள், உத்துபாவை போல, ஷைபாவை போல, காரூனை போல, ஹாமானை போல, ஃபிரௌனை போல குணம் படைத்தவர்கள். அவருக்கு யாருடைய உபதேசம் பெற்றுக்கொண்டாலும் அவருடைய வைரம், அவருடைய எண்ணம் பாவத்தை விடக்கூடாது. 2வது வகையான மனிதர்கள் பாவம் செய்வாங்க, ஆனா அவங்க எப்பயாவது நல்ல விஷயங்களை கேட்டதற்கு பின்னால நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டதற்கு பின்னால அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே தவறிழைக்க கூடியவர்கள், ஆனால் அவர்களில் சிறந்தவர்கள் தான் செய்த பாவத்தை குற்றத்தை புரிந்து உணர்ந்து தௌபா செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் தௌபா செய்து திருந்த கூடியவர்கள். ஆனால் மிக முக்கியமான ஒன்று தான் மூணாவது வகையினர். அவர்கள் யார் என்று சொன்னால், பாவம் ட்ரக்ஸ் பாவிப்பாங்க, ஒரு தவறு செய்வாங்க, வேறொரு தொடர்போட வாழ்வாங்க, ஆனா பாவத்தை விட வேண்டும் என்று ஆசையுள்ளவர்கள், இந்த பாவத்திலிருந்து மீண்டு வெளியில வர வேண்டும் என்ற உணர்வு உள்ளவர்கள். ஆனால் ஆச்சரியம் என்னென்றா, இப்படிப்பட்டவர்கள் தான் சமூகத்தில் மிக பெரும் விரோதிகளாக, மிக பெரும் தீயவர்களாக மாறுகிறார்கள். அதில் நமது குழந்தைகளாகவும் இருக்கலாம். என்ன காரணம், பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்க கூடியவர்களை திருத்தக்கூடிய சமூக சீர்திருத்தவாதிகள், நாம் திருத்த போகிறோம் என்று சொல்லக்கூடிய அது ஆசிரியர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், அது ஊர் தலைவராக இருக்கலாம், திருத்தும் போது திருத்தக்கூடிய நேரத்தில் திருத்தக்கூடியவர்கள் விடக்கூடிய தவறின் காரணமாக, நடந்து கொள்ளும் விதத்தின் மூலமாக, தவறிழைத்தவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அவர்களோட பேசக்கூடிய விதத்தின் மூலமாக பாவத்தை விட நினைத்தவர்கள் பாவத்தில் பிடிவாதமாக மாறுகிறார்கள். என்ன காரணம், திருத்தக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய தவறு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு குடும்பம் இரண்டாக பிரிவதற்கும், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுவதற்கும், இன்றைக்கு சிலர்கள் பள்ளியை விட்டு தூரமாகுவதற்கு, தீனை விட்டு தூரமாகுவதற்கு என்ன காரணம், திருத்தக்கூடியவர்கள் அந்த தவறை சரியான முறையில் திருத்தாத காரணம். கண்ணியமான சகோதரர்களே, சில பெற்றோர்களை நாம் பார்க்கலாம், பாடசாலைக்கு வந்தால் சரி சொல்லுவாங்க, ஒரு டியூஷனுக்கு போனா சொல்லுவாங்க, ஆசிரியரை பார்த்து அந்த உஸ்தாதை பார்த்து சொல்லுவாங்க, ஹசரத் தலையை மட்டும் வச்சுட்டு உடம்பை எப்படியாவது உரிங்க, தலையை மட்டும் வச்சுட்டு ரெண்டு கண்ணையும் வச்சுட்டு அவரோட உடலை நீங்க எப்படி உரிச்சாலும் பரவாயில்ல என்று பெருமையாக சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து வளரும் போதெல்லாம் தாய் தந்தையுடைய அன்பை, தாய் தந்தையுடைய முஹப்பத்தை, இரக்கத்தை எதிர்பார்க்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த பாசம் கிடைக்காவிட்டால் வெளியில் எந்த இடத்தால் அந்த பாசம் அன்பு கிடைக்குமோ, அது ட்ரக்ஸ் மூலமாக இருக்கலாம், அது வைன் மூலமாக இருக்கலாம், அது சிகரெட் மூலமாக இருக்கலாம், யார் மூலமாக எந்த நிம்மதி கிடைக்கிறதோ அதற்கு அந்த குழந்தை, அந்த வாலிபர் அடிமையாகி விடுகிறார். ஒரு ஆசிரியர் மாணவனை தண்டிக்கும் போது, திருத்தும் போது தவறாக நடக்கும் போது, கணவன் மனைவி தங்களுடைய தவறுகளை திருத்தும் போது நடக்கின்ற விதம், ஒரு உம்மா வாப்பா தன்னுடைய குழந்தையோடு அந்த தவறை திருத்தும் போது நடக்கின்ற விதத்தின் மூலமாக செய்கின்ற தவறு, அந்த குழந்தையுடைய எதிர்காலம், அந்த வாலிபருடைய எதிர்காலம் சீரழிவதை நாம் காண்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு நல்லடியாரு, முக்கியமான சில விஷயங்களை உங்களோட பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஹதீஸ்களை பார்க்கும் போது, ஒரு தடவை தங்களுடைய குழந்தைகளுக்கு, பேரப்பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தார்கள். அப்போ ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்க உங்களுடைய பேர குழந்தைகளுக்கெல்லாம் முத்தம் கொடுப்பீங்களா? சொன்னாங்க, நான் ஆம், என்னுடைய பேர குழந்தைகளுக்கு நான் முத்தம் கொடுப்பேன். அந்த நேரத்தில் அந்த சஹாபி சொன்னார், எனக்கு 10 பிள்ளைகள், ஒரு குழந்தைக்கு கூட நான் முத்தம் கொடுத்தது கிடையாது, குழந்தைகளோட கொஞ்சியது கிடையாது, என்னுடைய பிள்ளைகளை அரவணைத்தது கிடையாது. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, உன்னுடைய உள்ளத்துல இருந்து அல்லாஹ் ரஹ்மத்தை கலட்டி விட்டால் நான் என்ன செய்வது, நான் என்ன செய்வது? இப்ப இஸ்லாம் சொல்லுது, குழந்தைகளோட அன்பாக, இரக்கமாக, பாசமாக பழுவுங்க, தவறு செய்யும் போது அந்த தவறை மிகவும் கவனமாக திருத்துங்க. இன்னைக்கு சிலவங்க சொல்வதை பார்க்கலாம், அதாவது தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னண்டா, அடியாத மாடு படியாது, ஒரு மாட்டுக்கு அடித்தா தான் அந்த மாடு பணியும் வேலை செய்யும் என்று சொல்லுவாங்க. ஆனா இந்த பழமொழியை நாங்க தவறாக விளங்கியிருக்கிறோம். அடியாத மாடு படியாதென்றா அதை உருவாக்கிய பழமொழியை உருவாக்கியவரே சொல்றாரு. அந்த பழமொழிக்கு தமிழ்ல கருத்து சொல்லும் போது சொல்றாங்க, மாட்டுடைய கால்ல லாடம் அடித்தால் தான் வேலை செய்யும். அவர்கள் எழுதின பழமொழி நல்லது, ஆனா நாங்க பயன்படுத்துறது மாணவர்களுக்கு அடிப்பதற்கு. இன்னும் சிலர்கள் சொல்லுவாங்க, அடி உதவுறது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க, அதாவது ஒருவருக்கு அடிக்கிறது போல அண்ணன் தம்பி கூட, நான தம்பி சகோதரர் கூட உதவ மாட்டாங்க. இந்த இடத்துல தமிழ் எடுத்தா கூட அடி என்பது இறைவனுடைய அல்லாஹுடைய உதவிக்கு சொல்வது. அதாவது அல்லாஹுடைய உதவி உதவியாக வருவதை போல, இறைவனுடைய உதவியை போல அண்ணன் தம்பியுடைய உதவி இருக்காது. இது எதற்கோ உருவாக்கப்பட்ட பழமொழிகளை நாம் நமக்கு சார்பாக எடுத்துக்கொண்டு குழந்தைகளை திட்டுவதும் ஏசுவதும் பதுவா செய்வதும் அடிப்படையும் பார்க்கிறோம். இப்படி ஒரு குழந்தை வீட்டுக்குள்ள வளரக்கூடிய நேரத்துல மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க, உள ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. சில உண்மை வாப்பவை எடுத்தா ஒரு குழந்தை ஒரு கிளாஸ் உடைச்சிட்டா, வீட்டுல ஒரு தவறு செஞ்சுட்டா முகத்துல பாயிரது, அடிக்கிறது, ஏசுறது, ஒதுக்கி வைக்கிறது. அந்த குழந்தைக்கு என்னென்ன தீய வார்த்தைகள் எல்லாம் சொல்லலாமோ செல்லலாமோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாக அந்த குழந்தையுடைய உள்ளத்தை சுக்குநூறாக்குவது. டிரக்ஸ் பாவிக்கக்கூடிய நிறைய வாலிபர்களோட நான் பேசின நேரத்தில் நிறைய வாலிபர்கள் சொன்ன பதில் என்று சொன்னார், நான் கெட்டவனாக மாறினதுக்கு காரணம் ஏண்ட உம்மா வாப்பா, நண்பர்கள் அல்ல. ஏண்ட உம்மா வாப்பா எனக்கு இரக்கம் காட்டி வளர்த்தது கிடையாது, எனக்கு அநியாயம் செஞ்சாங்க, சின்ன வயதுல இருந்தே நான் விரும்பிய ஒன்றை எனக்கு செஞ்சு தந்தது கிடையாது, என்ன ஒதுக்கி வச்சாங்க, எதை எடுத்தாலும் எல்லாருக்கும் முன்னாலும் என்ன அதாவது மட்டம் தட்டி பேசினாங்க, ஆனா இந்த சந்தோஷம், இந்த அன்பு, இந்த இரக்கம் எங்க கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். இது வெளியில கிடைச்சிச்சு, அது டிரக்ஸ் மூலமாக, போதை வஸ்து மூலமாக, ஏதோ ஒரு கெட்ட பாவனை மூலமாக அந்த இன்பத்தை அந்த உணர்வை நான் அடைஞ்சேன். இப்ப உம்மை வாப்பது திருத்திக் கொள்ளலாம் இருக்கிறேன். பாத்ரூமை பூட்டி ஒரு மாணவன் மனுஷியான கலக்கிருக்கிறாரு, டொய்லெட்டுக்கு போறது மனசிலும் கழிக்க, ஆனா டொய்லெட்டுக்குள்ள பார்த்தா சிகரெட் பெட்டியும் அந்த சிகரெட் பெட்டிக்குள்ள வரக்கூடிய அதனுடைய டிஷ்யூவும் ஏதோ ஒன்று, அதாவது பாத்ரூம் குள்ள வச்சு நீண்ட நேரம் புகை வெளியாகுது. நான் ஒருவேளை நினைச்ச சமைக்கிறாரோ தெரியாது என்று பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்கணும், டொய்லெட்டுக்குள்ள கெட்ட பாவன அங்கேயே குடிச்சு அங்கேயே விழுந்து படுத்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எந்த மஹல்லாவை எடுத்தாலும் அது கொழும்பாக இருக்கலாம், கொழும்புக்கு வெளியிலவாக இருக்கலாம். ஒரு தடவை ஒரு ப்ரோக்ராமுக்கு வெளியில் அழைச்சாங்க, அங்க போனா அங்க தலைப்பு தந்ததில் போதை வஸ்துக்கு எதிராக ஹஸ்ரத் பேசின. எத்தனாம் ஆண்டு மாணவர்கள் என்று பார்த்தா 5ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் போதை வஸ்து பாவிக்கிறாங்க. போதை வஸ்து சுயங்கத்துல மறைச்சு பாடசாலைக்கு கொண்டு வந்து பாவி. யாருடைய காரணம்? உம்மா வாப்பா அன்பாக நடக்காட்டி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக நடக்காட்டி, நண்பனாக வீட்டுக்குள்ள குழந்தைகளோட பழகாட்டி குழந்தைகள் தீய வழிக்கு போவாங்க. இப்ப திருத்தக்கூடிய விதம் இஸ்லாம் அழகான முறையில எங்களுக்கு ஒரு 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 வழிகாட்டலை, அழகான ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி தருகிறது. உதாரணமாக குர்ஆனை எடுத்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், மூசா உங்களுடைய வலது கையில் இருப்பது என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு பதில் சொன்னார்கள், ஓமா தில்க பியமீனிக யா மூசா. அல்லாஹ் கேட்கிறான், மூசா உங்களோட வலது கையில் இருக்கக்கூடியது என்ன? அவர்கள் அது அஃபா ஒரு கம்பு தடி என்று சொன்னால் பதில் முடிந்து. ஆனால் அவர் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், இது என்னுடைய கம்பு தடி, இதன் மூலமாக அத்தவக்கவு அலைஹா வா ஹுஷ்ஷு பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா. பெரிய ஒரு பயான் செஞ்சாரை, இதன் மூலமாக நான் ஆடுகளை மேய்ப்பேன், இலை கொலைகளை பித்துக் கொள் அதாவது கொய்து கொள்வேன், இதுல இந்த சாய்ந்து கொள்வேன் என்று சொல்லி. இப்ப அல்லாஹ் கேட்ட பதிலுக்கு இவர் சொன்ன பதில் கூட இந்த இடத்துல அல்லாஹ் இப்படி தவற திருத்தோனும் என்றத மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு படித்து கொடுக்கிறார். மூசா இந்த கம்பு தடியால எதுவும் நடக்காது, இந்த கம்பு தடிய அசாவை நீங்க கீழே போடுங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த அசா ஃபல்காஹா ஃபைதா ஹிய ஹய்யதுன் தஸ்ஆ, நெளிந்து ஓடக்கூடிய ஒரு பாம்பாக மாறுது. இப்ப அல்லாஹ் படித்து கொடுக்கிறான், மூசா இந்த கம்பை கொண்டு ஒன்றும் ஆகாது, எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் ஆகும். இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு அம்பியாக்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆனா சில நேரங்களில் சிறிய தவறுகள் அதாவது மனிதனின் அடிப்படையில் நடக்கக்கூடிய சில தவறுகளை குற்றங்களை அல்லாஹ் திருத்து கொடுத்திருக்கிறான். ஈமானோட சம்பந்தப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இவர்களுடைய தவறுகளை அல்லாஹ் எப்படி திருத்தினான் என்பதை குர்ஆனில் நமக்கு படித்து தருகிறான். அதே போன்று நம் இறுதி தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அவர்களிடத்தில் சில முஷ்ரிக்கீன்கள் வந்து கேட்டார்கள், அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகை வாத்திகளை பத்தி எங்களுக்கு சொல்லி தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளைக்கு நான் சொல்றேன். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள், இரு நாள், ஒரு வாரம், இரு வாரம், கிட்டத்தட்ட 17 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகை வரல. சரியான கவலை, இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் உணர்ந்து கொண்டாங்க, என்னால ஏதோ ஒரு தவறு நடந்துட்டு. இப்ப 17 நாளைக்கு பின்னால அல்லாஹ் சூரா கஹ்ஃபுடைய ஒரு குழந்தை தவறு செஞ்சிட்டா முதலாவது அடிக்கிறது திட்டுறது அல்ல, அந்த தவறை புரிய வைக்கணும், அந்த தவறை சொல்லி கொடுக்கணும். அதற்கு பின்னால தான் நீங்க செஞ்ச தவறு தவறு என்பது அந்த குழந்தைக்கு உணர வைக்கணும். இது அல்லாஹ் படித்து தரக்கூடிய பாடம். சூரா கஹ்ஃபுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப பத்தி சொல்லிட்டு இறுதியாகத்தான் சொல்லுறான் நாளைக்கு சொல்றதாக சொல்ல வேண்டாம், இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தாம. தபூக்ல அல்லாஹ்வுடைய தூதர் சிலர்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க யுத்தத்தை விட்டும் போவதற்கு. இப்ப அல்லாஹ் நபிய பார்த்து கேட்கல, நீங்க ஏன் அந்த முனாஃபிக்கீங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னு முதலாவது கேட்கல. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேக்குறான், அஃல்லாஹு அன் உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், லிம அதின்தலஹும் ஏன் அனுமதி கொடுத்தீங்க. திருத்தக்கூடிய விதத்தை அல்லாஹ் நமக்கு படித்து தருகிறான். அதே போன்று அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுனர்களே, நிறைய சம்பவங்களை குர்ஆன் மூலமாக நமக்கு பார்க்கலாம், ஆனா நேரம் இடம் கொடுக்காது. இறுதியாக இரண்டு சம்பவங்களை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சஹாபி வருகிறார். ஒரு சஹாபி வந்து மஸ்ஜிதுடைய அதாவது கதவுக்கு அப்பால் இருந்து சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ் இதன்லி, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அனுமதித்தாங்க தொழுவதற்கு, ஜிக்ர் செய்வதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு, சதகா கொடுப்பதற்கு அல்ல, ஃபிஸ்னா நான் விபச்சாரம் செய்யணும், ஒரு பெண்ணோட தவறாக நடக்கணும் எனக்கு அனுமதித்தாங்க. ஒரு வாப்பகிட்ட வந்து மகன் கேட்ட என்ன நடக்கும், ஒரு ஆசிரியர் கிட்ட வந்து ஒரு மாணவன் கேட்ட என்ன நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படல, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய முகத்தை சுழிக்கல்ல. அந்த சஹாபி அழைச்சாங்க, உட்கார வச்சாங்க, அவருடைய மனநிலையை விளங்கி கொண்டாங்க. அவருடைய உள்ளத்துல உடல்ல ஏதோ ஒரு தவறான உணர்வு, ஆசை, கெட்ட பாவனைகள், கெட்ட உணர்வுகள் அவருடைய உள்ளத்துல வந்திருக்குது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இவரை எப்படி திருத்தணும், இவரை கொண்டு போய் இவருடைய உள்ளத்தை சுக்குநூறாக்கி அனுப்பல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் ரெண்டு மூணு கேள்வி கேட்கிறேன், அதற்கு பதில் சொல்லுங்க. நீ விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறாய், உங்களோட உம்மவோட, உங்களோட சகோதரியோட, உங்களோட சாட்சியோட, உங்களோட மாமியோட, உங்களோட மகளோட வேறொரு விபச்சாரம் செய்யறத நீங்க விரும்புவீங்களா? இல்லையா ரசூலல்லாஹ், நான் விரும்ப மாட்டேன். அப்படி என்று சொன்னா நீங்க இன்னொருவரோட விபச்சாரம் செய்ய போனா அந்த பெண்ணும் இன்னொருவருடைய தாயாக, சகோதரியாக, அதாவது மகளாக இருப்பாள் அல்லவா. இப்ப அவரது உள்ளத்துல ஒரு வெளிச்சம், ஒரு நூறு வெளியாகிட்டு அன்றிலிருந்து தன்னுடைய லைஃப்ல விபச்சாரம் இந்த சினா இந்த மோசமான எண்ணம் என் வாழ்க்கையில வரல என்று அந்த சஹாபி சொல்கிறாரு. கண்ணியமான சகோதரர்களே, இன்னொரு தடவை அல்லாஹுடைய தூதருடைய மஸ்ஜிதுல ஒரு கிராமப்புற அரபி வந்து சிறுநீர் கழிக்கிறாரு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமப்புற அரபியை பார்த்து கேட்டார்கள், மஸ்ஜிதுல நீங்க சிறுநீர் கழிக்கிறீங்க, எல்லா சஹாபாக்களும் அடிக்க போனாங்க, ஏத்த போனாங்க. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, தஊ விட்டுடுங்க. அந்த கிராமப்புற அரபி அழைச்சு சொன்னாங்க, மஸ்ஜித் என்பது சிறுநீர் கழிக்க கூடிய இடம் அல்ல, போன் வர்ஷப் யூஸ் பண்ணக்கூடிய இடம் அல்ல, எஃபி யூஸ் பண்ணக்கூடிய இடம் அல்ல, மஸ்ஜித் என்பது எங்கட காலத்துல சொல்றதாக இருந்த அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, ஜிக்ர் குர்ஆன் சொல்லக்கூடிய இடம். உடனே அந்த கிராமப்புற அரபி தான் செஞ்ச தவற உணர்ந்து திருந்திக் கொண்டாரு. அன்பான சகோதரர்கள், இது நீண்ட ஒரு தலைப்பு, தெளிவாக பேசக்கூடிய தலைப்பு. தவறுகளை திருத்தும் போது மிக அன்பாக, இரக்கமாக, பண்பாக திருத்த வேண்டும். எங்களுக்கு தெரியும், சவுதியில இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் சுதேஷ் மிக பெரும் ஒரு ஆலிம், மிக பெரும் ஒரு முஃப்தி, மிக பெரும் ஒரு காரி. அவரிடத்துல குவைட்ல ஒரு நேர்காணல், ஒரு முபாஷரா, ஒரு அதாவது ஒரு ஒரு சேனல்ல அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க அதிகமாக உங்களோட துவாக்கல்ல உம்மாக்கு துவா செய்றீங்க, உம்மாக்கு அதிகமாக அல்லாஹ் இடத்துல தௌபா செய்றீங்க, உங்களோட உம்மாக்கு இவ்வளவு துவா செய்ய காரணம் என்ன? அவங்க சொன்ன பதில் ஒவ்வொரு பெற்றோர்களும் உள்ளத்துல ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அப்துல் ரஹ்மான் சுதீப் ஹஃபிலஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், நான் குழந்தையாக இருக்கும் போது நிறைய தவறுகள் செய்வேன், நிறைய வீட்டுல அடம் பிடித்துக் கொண்டிருப்பேன். அந்த நேரத்தில் எல்லாம் இந்த உம்மை என்ன சொல்லுவா என்றா, அப்துல் ரஹ்மான் நீ ஹரத்துடைய இமாம், நீ ஹரத்துடைய இமாம், நீ இந்த தவற செய்யக்கூடாது. உம்மை நான் சின்னத்தில் இருக்கும் போதே அந்த துவாவை சொல்லித்தான் என்ன வளர்த்தா, நான் இந்த ஹரத்துடைய இமாமாக இருக்கிறேன், இது ஏன் உம்மட துவா, அதனால நான் இப்ப உம்மாக்கு துவா செய்யறேன். அதனால அன்பான சகோதரர்களே, உம்ம வாப்பட பதுவா ஒரு குழந்தையை சீரழித்திடும். உம்ம வாப்பவுடைய துவா அந்த குழந்தையை மிகப்பெரும் அவுளியாவாக மாற்றும். வல்ல நாயன் அல்லாஹ் திருத்தும் போது நல்ல விதத்தில் திருத்தக்கூடிய பெற்றோர்களாக நம் எல்லோரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக.